ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வடிவத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஐயா.
எங்களை தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையினாலே போஷிங்கப்பா.
ஆமென்.
உங்களுடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பினீங்க.
ஆமாண்டவரே.
உங்களுடைய பின்மாரியாலே எங்களை நிரப்பினீங்க.
நிரப்பமா.
எங்களை தொடர்ந்து கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை நடத்துவீராக.
ஆமென்.
கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya.
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 இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கால். ஹalleluya. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இயேசு பெரியவராகவே இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் 13வது அதிகாரம். ஆதியாகமம் 13வது அதிகாரம். சீக்கிரமாக நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். ஆதியாகமம் 13:8.
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
திருப்பி வாசிங்க.
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? நாம் சகோதரர். கடந்த 6 கூட்டத்திலேயே நாம் ஜபம் பண்ணுகிற பொழுது அநேகர் அன்புக்காய் ஜபம் பண்ணினீங்க. சகோதர அன்பு பெருகணும். ஆண்டவரே, எங்கள் அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணினோம். உண்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணினோம். பாருங்க, இப்பொழுது நாம் பார்க்கிற வார்த்தைன்னா, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேணா, நாம் சகோதரர். அருமையான வார்த்தை பாருங்க. ஒரு தேவ மனுஷன் என்பதை அவன் இந்த இடத்துல காண்பிக்கிறான். பாருங்க, யாரு? ஆபிரகாம் தான் ஒரு தேவ மனுஷன். எனக்கு உனக்கு ஆனா வாக்குவாதம் எங்க தெரியுமே ஆரம்பிச்சது? அவங்களுடைய ஆடு மேய்க்கிறவங்களுக்கு இவங்களுடைய ஆடு மேய்க்கிறவங்களுக்கு இடையில என்ன நடந்தது? வாக்குவாதம் உருவாயிட்டது. அப்ப ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாங்க, பாரு பாரு, எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேணாப்பா. இது ஒரு தேவ பிள்ளை சொல்லுகிற வார்த்தை. பாருங்க, எனக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் வேணாச்சு. பாரு, நீ இந்த பக்கம் போறியா? நான் அந்த பக்கம் போறேன். நான் அந்த பக்கம் போறேன்னா நீ இந்த பக்கம் போய்க்க. ஒண்ணுமே நமக்கு வேணாப்பா. அது தேவ பிள்ளைக்குள்ள இருந்து வருகிறது இல்லையா? வாக்குவாதத்தை தவித்துக் கொள்ளுகிறவன் தேவ மனுஷன். வாக்குவாதத்தை தள்ளிவிடுகிற ஒரு மனுஷன் தேவ மனுஷன். வாக்குவாதங்களை தள்ளிவிட்டு தேவனையே நோக்கி செல்லுகிற ஒரு மனுஷன் அவன் தேவ மனுஷன். பாருங்க, ஆகினால இங்க ஆபிரகாம் சொல்றான், லோத்தே இங்க வா, என்னப்பா பிரச்சனை? இது வேணாம், இது சரியில்லை, இது ஏற்றதில்லை. நானும் நீயும் யாரு? ஒரு ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். தேவன் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறார். அவராலே மீட்கப்பட்டவர்கள் நாங்கள், அவராலே அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதனால என்ன வேணா? வாக்குவாதம் வேணாப்பா. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்புமே. கிறிஸ்து நம்மில் அன்பாயிருந்தது போல, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவில் அன்பாயிருந்தது போல, நாமளும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போமே. லோத்தே என்று சொல்லி ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் இவையாகும். நல்ல வார்த்தைகள் இல்லையா? மனதுக்கு ஏற்றவைகள் அல்லவா? மனதுக்கு ஆறுதலானது அல்லவா? இந்த பாருங்க, சில வேளைகள்ல இருவருக்கு ரெண்டு விதமான மயனும் இருந்தாலும், இருவருக்கும் ஒரு காரியத்தை குறித்து ரெண்டு விதமான கருத்து இருந்தாலும், அங்கே பயன்படுத்த போறது என்ன தெரியுமா? நாம் சகோதரப்பா. அநேகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? என் கருத்தில் தான் மற்றவர்கள் கருத்து கொள்ள வேண்டும், என் கருத்தில் தான் மற்றவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றான் தெரியுமா? நாம் சகோதரர்லப்பா, இது நமக்கு தகுந்ததல்ல. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம். கலாத்தியர் 5:14 இருந்து வாசிங்கள். ஹல்லேலூயா.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலேயே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
திருப்பி வாசிங்க.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
அடுத்த வாசிங்க.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரு வார்த்தையிலே நியாய பிரமாணம். வேத வசனங்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது, வேத வசனம் எல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தில் உன்னை போல பிறனை நேசி. எப்படி ஆண்டவரே? முடியாத காரியம். இந்த காலத்தில் தன்னைத்தானே நேசிக்கிறது பெரிய பிரச்சனை. சில பேர் தன்னையே விரும்புறதில்லை. நான் என்ன இப்படி இருக்கிறேன்னு சொல்லி இல்லையா இல்லையா? சில பேர் தங்களுடைய ரூபத்தை பார்த்து, தங்களுடைய சரீரத்தை பார்த்து தங்களையே விரும்புறதில்லை. பாருங்க, தங்களை விரும்புறதில்லை இல்லையா? ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? நீ உன்னை போல பிறனை நேசியப்பா. ஆண்டவரே, இது முடியாத காரியம் ஆண்டவரே, அது இயலாத காரியம் ஆண்டவரே. ஆனால் அதனாலே நடக்கிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? கற்பனையை நாம் கை கொள்ளுகிறோம். தேவ வார்த்தைகளை எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். சில வசனத்தினுடைய தாய்ப்பிரியங்கள் நமக்கு புரிந்து ஆண்டவருக்கு தெரியும். இது செய்வது என்று சொன்னால் லேசான காரியம் கிடையாது. எது? உன்னை போல பிறனை நேசிப்பது. மற்றவர்களை நேசிப்பது இயலாத காரியம். அதனால அதற்கு ஒப்பாக அவர் ஒன்று கொடுக்கிறார். அப்படியான இந்த கற்பனை கட்டளை எல்லாவற்றையும் அதில் நீ நிறைவேற்றுகிறார். சரியான பாரமான வார்த்தை, சரியான ஹெவியான வார்த்தை. உன்னை போல புறணி நேசியப்பா. எப்படி ஆண்டவரை நேசிக்கிறது? கஷ்டமான காரியம் இல்லையா? கஷ்டமான காரியம் இல்லையா? ஆனா ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? வேத வார்த்தைகளை நாம் அதற்குள்ளே கை கொள்ளுகிறோம். என்னை போல நான் புறணி நேசித்தா மற்றவனை பேச முடியாது. பாருங்க, என்னை நானே எப்பாவது பேசியிருக்கேன்னா? கண்ணாடிக்கு முன்னாள் ரெண்டு என்ன யாராவது பேசிருக்கீங்களான்னு அந்த பாரு, உனக்கு சரியில்லை, அவன் தலை சரியில்லை, உன் கண் சரியில்லைன்னு ஏதாவது பேசிருக்கீங்களா? இல்ல, என்னை போய் பேச முடியாது. நான் என்னை பார்த்து பேசினது கிடையாது. எத்தனை வருஷத்திலையும் என்னை பார்த்து நான் பேசினது கிடையாது. உன்னை போல புறணி நேசி. அப்படியே நான் மற்றவனை நான் பேச முடியாது. மற்றவனை நான் துன்பப்படுத்த முடியாது. மற்றவனை நான் கஷ்டப்படுத்த முடியாது. மற்றவனை நான் ஏதாவது ஒரு விதத்துல குற்றஞ்சாட்டி நடத்த முடியாது. ஏன்டா? உன்னை போல நேசியப்பா. எப்படி ஆண்டவர? எப்படி ஆண்டவர? எப்படித்தான்? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. ஒவ்வொரு நாளும் எழும்பி இருந்து நாங்க வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தை நான் கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து, ஒவ்வொரு நாளும் எழும்பி இருந்து என்ன செய்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம், இரவிலை வாசிக்கிறோம். என்ன நோக்கம் தெரியுமா? இந்த வசனத்தின்படி நான் வாழணும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை போல நீ புறனை நேசித்தா இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ கை கொண்டுருவாய். அதெல்லாம் அதுக்கு அடக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா? ஆண்டவர் தெரிந்துதான் அதை எழுதியிருக்கிறார். சரியான கஷ்டம் பாருங்க. மற்றவனை நேசிப்பது என்றால் சரியான கஷ்டம். இன்னைக்கு நாம இலங்கையில் இருக்கிற ஏழைகளுக்கு என்று காணிக்க இருந்தோம். பாருங்க, எங்க வீட்டிலேயே எங்களுக்குள்ளேயே ஒரு நபர் இப்படி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அதான் நான் நேற்று நாளில் பார்த்தோம், கடந்த நாட்கள் ஜெபத்தில் நம்முடைய மண்டையை போட்டு பித்த காரியம். எங்க வீட்டிலேயே என்ன நடக்கும் தெரியுமா? எப்படி நாம இருப்போம் தெரியுமா? ஒரு பக்கம் உடைந்து போய்விடுவார்கள். மறுபக்கம் எப்படி அதிலிருந்து அவர்களை நடத்துவது என்பதே நோக்கமாக இருக்கு. ஆனா இவங்களை எங்களுக்கு தெரியாது. யாரோ பெத்தவர்கள் அதில் சொன்னார்கள், பெத்த பிள்ளைகளை இப்ப அங்கேயும் தூக்கி எறிகிறார்களா? அறிந்தவர்கள் இங்கதான் இருக்கிறீங்க, தூக்கி எறிகிறார்களா? பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிடுறாங்க. சிறு பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டு ஓடிடுறாங்க. வழி இல்ல. எப்படி ஆண்டவரே? உன்னை போல புறணி நேசி. நாளை ஆகாரத்துக்கு நாங்க மூன்று நாளைக்கு முதலே பிளான் பண்ணிடுறோம். என்ன சமைக்கணும், என்ன சாப்பிடணும்னு நாங்க முதலே பிளான் பண்ணிடுறோம். நான் இந்த உபவாசத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், இவ்வளவு நாள் நீங்க சாப்பிடாம இருந்த அந்த காசு எல்லாம் கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லி. போட்டீங்களோ இல்லையோ தெரியும். ஐந்து நாள் ஆறு நாள் உபவாசத்துல நீங்க சாப்பிடல, அந்த காசு எல்லாம் உங்களால இருக்குது, அதை கொண்டு போடுங்க. நான் தைரியமா கேட்டேன் பாருங்க. இந்த காசுகளுக்கு பாருங்க, கஷ்டம் பாருங்க. ஒருத்தர் பார்த்து கேட்ப, ஆனா நான் இந்த விஷயத்துல தைரியமா கேட்டேன், ஏதாவது செய்துட்டு போங்க ஆண்டவரே. உன்னை போல நேசிக்கணும். எப்படி நேசிக்கிறதா? இந்த பாருங்க, அடுத்தது என்ன மொழி சொல்றீங்க கேளுங்க. கண்ணுக்கு முன்பாக ஒருவன் இருந்து விட்டால் மனம் உடைந்து விடும். சீக்கிரத்தில் முன் வந்து விடுவோம். இதுக்குள்ள ஒரு ஏழை இருக்கிறான், சாப்பிடறதுக்கு நாளைக்கு இல்லைன்னு அவ்வளவு பேரும் சாப்பாடு பாசலோட வந்துடுவீங்க. நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு எல்லாம் நீங்களும் கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. ஆனா அங்க இருக்கிறவன் மூளைக்கு இருந்து மரத்துக்கு இருந்து எங்கேயோ இருக்கிறான். ஒருத்தனுக்கும் தெரியாது, எனக்கும் தான் தெரியாது, எனக்கும் தான் தெரியாது. அப்பப்போ சொல்லுகிற பொழுது கேட்கிறோம். சில கடிதங்கள் வருகிற பொழுது எழுதப்படுகிறது. என்ன எழுதப்படுகிறது? வயசு போனவர்கள், என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை அவர்கள் பார்ப்பதில்லை, எனக்கு ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி கடிதங்கள் இருக்கு. கடிதங்கள் இங்கே போதகர் கொண்டு வர்ற கடிதங்களே இருக்கிறது. என்ன இருக்கிறது? என்னை கைவிட்டு விட்டு ரோட்ல நிக்கிறேன், நடுவையில் இருக்கிறேன், மருதுக்கில இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. உன்னை போல பிறனை நேசி. எப்படி ஆண்டவரை நேசிக்கிறது? எப்படி ஆண்டவரை நேசிக்கிறது? எப்படி ஆண்டவரை நேசிக்கிறது? நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீ கை கொள்ளுவாய். தேவ வார்த்தைகளை நீ கை கொண்டு நடப்பதற்கு இது ஒரு அடிப்படை சத்தியமாக இருக்கிறது என்பதை நீ மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு நானும் என் பிள்ளைகளும், நானும் என் குடும்பமும், நானும் என் சந்ததியும், நானும் என் சொந்தமும் என்று சொல்லி நடந்திருக்கோம். அதுக்கு மீறினால் நானும் என் நண்பர்களும், நண்பர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களோடு முடிந்துவிடும் நம் வாழ்க்கை. ஆனால் சொந்த தேசத்தில் இவ்வளவு ஏழைகள், இவ்வளவு கஷ்டங்கள். நான் ஏழைகளை குறித்து பேசணும்னு வரல, இவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்களே, என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணா மாத்திரம் போதுமா? கத்தாவே கத்தாவே, ஏதாவது இந்த ஜன தயவு செய்து இந்த ஏழைகளுக்கு அவண்டி ஜெபம் பண்ணுங்க. அனுதின ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஏதாவது வழிகளை திறவும் ஆண்டவரே. அவ்வளவு நிலைமைக்கு பிள்ளைகள் கடந்து செல்வார்கள் சொல்லி சொன்னா உண்மையிலேயே அவங்க வறுமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தமாக. யாரும் அந்த நிலைமைக்கு போக விரும்ப மாட்டாங்க. எவரும் போக மாட்டார்கள், எவரும் விரும்ப மாட்டார்கள் அதை. ஆனா அவங்க போறாங்கன்னு சொன்னா அதுக்கு இரு காரணம். நான் நேற்று சொன்ன காரியம், உலகத்திலே களவெடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், போலீசுக்கு அடித்து கொடுத்து விடுவார்கள். ஆனால் பசிக்கு களவெடுக்கிறவன் என்ன செய்வாங்க தெரியுமா? வாண்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பார்கள். விளங்குறதா? இங்க இருந்து நாங்க அவங்க பாவிகள் என்று சொல்லி விடுகிறோம். அநியாயம், அக்கிரமம், சாபம் கண்ட மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அங்க கேள்விப்படுகிறதுன்னு தெரியுமா? தன் குடும்பத்தை காக்க முடியல, தன் பிள்ளைகளுக்கு போஷிக்க முடியல. இதுதான் காரணமே. யார் நியாயம் தீர்க்க போகிறீர்கள்? யார் எப்படி நியாயம் சொல்ல போகிறீர்கள்? கர்த்தர் ஒருவரே காண்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே உன்னை போல நேசியப்பா. என்னை எப்படி நேசிக்கிறான்னு சொன்னா என்ன? ரெண்டு உடுப்பு இருந்தா ஒண்ட கூடன்றார் ஆண்டவர். ரெண்டு உடுப்பு இருந்தா ஒண்ட கூடன்றார் ஆண்டவர். நாம கடந்த முறை பத்து பட்டி நினைக்கிறேன் அனுப்பினோம் இல்லையா? அனைவரும் புதுசு எல்லாம் வேண்டி கொடுப்பார்கள் இல்லையா? நல்ல விஷயம் இல்லையா? போதகத்தில்தான் நீங்கள் பாவித்த நல்ல உடுப்புகளை கொண்டு வாங்க சொன்னா அனைவர் புது உடுப்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பீர்கள். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். பாருங்க, பூசி வேண்டி கொடுங்க. உங்க பிள்ளைகளை கொண்டு வேண்டி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வேண்டி கொடுத்துருங்க? முடிஞ்சது அலுவல் இல்லையா? இவைகள் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு விதைக்கணும். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வளர்ந்து வருகிற சந்ததிக்கு ஏழைகள் என்றா தெரியும். இந்த தேசத்துல ஏழைகள் என்ன புரியாது. ஏதோ கம்யூனிட்டி செய்யுது, கம்யூனிட்டி செய்யுது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஏழைகள், உங்க பிள்ளைகளுக்கு ஏழைகள் என்னன்னு தெரியாது இல்லையா? ஆகவே இதை குறித்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதீங்கப்பா, நீங்க சொல்லி கொடுங்க. இப்படி இருக்கிறாங்க, நீ இவங்களுக்கு இறக்கும் காத்தணும். எதிர்காலத்துல நீ வளர்ந்து வருகிற நாட்கள், நீ குடும்பமாகிற நாட்கள், உனக்கு பிள்ளைகள் இருக்கிற நாட்கள், இந்த ஜனங்களுக்கு, இந்த ஏழைகளுக்கு நீ இறக்கம் காட்டணும்னு சொல்லி சொல்லி கற்பித்து கொடுங்க. இல்லையோ இறக்கமில்லாத ஒரு சந்ததியாய் போய்விடுவார்கள். மனம் இறங்குற கத்தர் ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயும் மனதுருகினார் என்று பார்க்கலாம். ஜனங்களை கண்டோடனே அவர் மனதுருகிடுவார், அவருடைய உறுதியம் உடைந்து போய்விடும். ஏழைகள், எளியவர்கள், கட்டுண்டவர்கள், முடவர்கள், செவிடர்கள் என்ன, அவருடைய இருதயம் என்ன செய்துவிடும்? உடைந்து போய்விடும். அதுக்கு பிறகு சொல்றாங்க, வா உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து குருடர்கள், செவிடர்கள் என்று சொல்லி எல்லாரும் அழைத்தவுடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? முதல்ல என்ன பிரச்சனை உண்டு? உனக்கு என்ன பிரச்சனை? கண்டறியலையா? சுகமாகி. காது கேட்கலையா? சுகமாகி. வாய் பேசலையா? சுகமாகி. நாம் இன்னைக்கு போய் என்ன செய்யறோம் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுதான் தெய்வம், இயேசுதான். பசிக்குது ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள். கண்டறியல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொல்லி நாம் பார்த்தோம். ஏழைகளுக்கு உங்கள் முகங்களை திருப்பாதருங்கள். ஹல்லேலூயா. யோவான் 13 அதிகாரம் 34-35 வாசிங்கள். யோவான் 13:34-35.
நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய சீடர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவ ஜனம், பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், தேவ சமூகத்தில் அனுதினமும் தரித்திருந்து ஜபம் பண்ணுகிறவர்கள். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர்,
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
இயேசு என்ன சொன்னா தெரியுமா? நான் உங்களே அன்பாயிருந்தது போல. தேவன் எப்பவாவது உங்களுக்கு தன்னுடைய அன்பை மறுத்தற, உன்னுல நான் அன்பு கொள்ள மாட்டேன், உன்னை நான் நேசிக்க மாட்டேன் என்று சொல்லி தள்ளிவிட்டாரா? தள்ளிவிட்டார். அவங்களை பார்த்து உங்களை நேசிக்க மாட்டேவா? தள்ளி நெல்லு இல்ல. அவர் சொல்றார், நான் உங்களை எப்படி அன்பா இருந்தேன். பிதாவாகிய தேவ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்தார். அவ குமாரன் சொல்லுகிறான், நான் உங்களை அன்பா இருந்தது போல நீங்க ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தா என்ன சொல்லப்படுது? வாசிங்கத புதிதான
அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
புதிதான ஒரு கட்டளை, புதிதான ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்படுது. எப்படி? நான் உங்களை அன்பா இருந்தது போல மற்றவங்களை அன்பா இருங்கப்பா. இது புது கட்டளை, இது புதுசா உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். தொடர்ந்து வாசிங்கதை.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய்
இருந்தால்
அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? நானும் நீயும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதே அடையாளம். மற்றவர்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சிஸ்டர் நல்ல அன்புள்ளவங்க, இந்த பிரதர் நல்ல அன்புள்ளவர், இந்த பிரதர் நல்ல உதவி செய்வார் என்று சொல்ல இல்ல. நீ ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதனாலே நீங்கள் தேவனுடைய சீஷர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை போல புறநேசி ஆபிரகாம் சொன்னார், நாம் சகோதரர். ஆனா கடினமான சத்தியம் இவைகள். எல்லாரையும் நேசிக்குது என்பது சும்மா காரியம் கிடையாது. இன்று வரைக்கும் இவ்வளவு நாள் ஓட்டத்தில் எல்லாரையும் ஒன்று நான் நினைக்காம நேசித்தேன்னு சொல்லிச்சுனா நானும் பொய்யனாகி விடுவேன். ஒன்றுமே நினைக்கல ஒருத்தரை, நான் அண்டவரே ஒன்றுமே நினைக்கலப்பா, எல்லாம் நல்லவர்கள், எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷர்கள், என்னை விட மேலானவர்கள் என்று சொல்லுவேன் சொல்லிச்சுன்னா நானே பொய்யனாகி விடுவேன். ஆனா உன்னை போல புறனை நேசி, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆகையினாலே தேவனை நேசிக்கிறவர்கள் அவருடைய புதிதான கட்டளை கேட்கலாம். அதுக்கும் எப்படி நேசிக்கணுமா? கிறிஸ்து நம்மை நேசித்தது போல. கிறிஸ்து எங்களை எப்படி நேசித்தார் தெரியுமா? எப்படி நேசித்தார் சொல்லுங்க பாப்போம். எப்படி நேசித்தார் தெரியுமா? சிலுவையிலே அறியப்பட்டதனுடைய அர்த்தம் அல்லாவிட்டால் அதனுடைய பிரதிபலன் தான். அவர் எங்களை எப்படி நேசித்தார் என்பது தெரியும். ஒருவரை ரொம்ப நேசித்தா நாங்கள் எல்லைகளை தாண்டுவோம். தாய் தகப்பனுக்காக வேண்டி பிள்ளைகள் எதை செய்வதற்கு துடிப்பார்கள். ஏன்? அவர்களை நேசிக்கிறபடியினால். குமாரன் சொன்னான், நான் சிலுவை பாடு அனுபவிப்பேன், என் ஜனங்கள் தே பிதாவுடைய சித்தம், அதை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே ஒருவரை நாம் நேசித்தால் எல்லைகளை தாண்டி விடுவோம், எல்லைகளை நாம் தாண்டி விடுவோம் இல்லை? அன்றைக்கு நாம் ஆராதனைக்கு ஏன் வருகிறோம்? ஆண்டவரை நேசிக்கிறபடியினால் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். எனக்கா வேண்டியா? மற்றவர்களுக்கா வேண்டியா? இல்ல, ஆண்டவருக்கு. ஏன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்? எங்களை ரட்சித்தாரு, என்னை வாழ வைத்தாரு, இதுவரைக்கும் அவர் தான் சாப்பாடு போறார் பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, ரெண்டு வசனத்தை. நீங்கள்
ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால்
தேவனிடத்தில் பாருங்க, தேவனிடத்தில் கடந்து வந்த எவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளினதாக சரித்திரம் கிடையாது. தேவனிடத்தில் போங்க, ஓடி விழுந்து கிடங்க. இந்த கடந்த நாள் பாஸ்டிங்ல நான் சொன்னதெல்லாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்கப்பா, உடைந்து விழுங்க. இருதயத்தை வைத்துக் கொண்டு காட்டிக்கொண்டு ஜபம் பண்ணாதீங்க, உடைந்து விழுங்க. சிறு பிள்ளைகளை போல ஜபம் பண்ணுங்க. உள்ளத்தில் ஒண்ணுமில்லை, இருக்கிற ஏதோ அதை சொல்லுங்க என்று சொல்லி விழுந்து விழுந்து சொன்னேன் தெரியுமா? அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, அவர் நேசிக்கிறவர். உன்னை நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். என்னை நேசிக்கிறார், அவர் உன்னையும் நேசிக்கிறார். பாருங்க, அவர் பச்சாவாதம் உள்ள தேவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் மத்தேயு 5:22 வாசிங்கள், 22ல இருந்து வாசிங்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
இந்த வசனம் சரியான ஹெவி பார்க்க. மூடனே என்று சொல்லி இந்த பிள்ளைகளை பேசுகிற சண்டை பிடிக்க அப்படியே ஏதாவது இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். மூடன் அது இதெல்லாம் சொல்லுவார்கள். இங்க வேதம் என்ன சொல்லு தெரியுமா? இது எல்லாம் டேஞ்சர் சோன் விளங்குறத. அந்த வசனத்தை மாத்திரம் திருப்ப வாசிங்க. தயவு செய்து தாயதப்பன் கொஞ்சம் கவனிங்க. வாசிங்க திருப்பி.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன்,
தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன்
நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்.
நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்.
தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன்.
வீணன் என்று சொல்லி மற்றவர்களை அலட்சியம் பண்ணி வீணாக்கி விடக்கூடாது. ஒருவரை பார்த்து நவனி இவர்களை அலட்சியம் பண்ணி விடக்கூடாது. வாசிங்க தொடர்ந்து.
ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்.
ஆலோசனை சங்கம் வந்து அன்றைக்கு அந்த காலத்தில் இந்த ஆலோசனை சங்கம் எல்லாம் இருந்தது. தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்.
மூடனே என்று சொல்லுகிறவன்,
மூடனே என்று சொல்லுகிறவன்
எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
ஆண்டவர் சொன்ன அந்த காணிக்கையை வச்சிருப்பா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? முதல்ல நீ போய் மூடனேன்னு யாரையாவது சொன்னியா? ஏன் சொன்னா நீ எரிநரத்துக்கு முன்பாக வந்து நின்றுவாய். அதனால நீ என்ன செய்யறா? போய் மூடனே என்று சொல்லி இருந்தா அவன்கிட்ட போய் சொல்லு, நான் சொன்னது தப்பு என்று சொல்லி விட்டுட்டு போ இல்லையா? இல்லையோ காணிக்க எனக்கு வேணாம் என்று சொல்லி. ஏன் நினைச்சுன்னா, ஏன் நினைச்சுன்னா, அதெல்லாம் சரியானவைகள் கிடையாது. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கண்ட மாதிரி பேசுவார்கள். இப்ப எல்லாம் பேசுறது கேட்கறது எல்லாம் குறைவு. சின்ன பிள்ளைகள் அங்க இங்க அப்படி இப்படி இருந்தா எல்லாம் கண்ட மாதிரி பேசுவார்கள். தாய் தப்ப சடப்பட சடப்பட சடப்படன்னு இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசுவார்கள். அது தவறானவைகளே. இங்கே சகோதரத்துவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மூடனேன்னு சொல்லி ஒருத்தனை நாம் சொல்லிடக்கூடாது இல்லையா? அது தேவ பிள்ளைகளுக்கு அழகில்ல, அது சரியில்லை, அது ஏற்றதில்ல. விளங்குறதா? நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ சில பேர் செய்யற காரியங்களை வைத்து அதை அப்படி எல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? அவ சக்கு புக்கு சக்கு புக்குன்னு சொல்லி விடுவார்கள். ஒருத்தன் ஏதாவது ஏக்கு தப்பா செய்துட்டா, தெரியாம செய்துட்டா, விளங்காம செய்துட்டா கண்ட மாதிரி பேசி விடுவார்கள். அது தேவ பிள்ளைகளுக்கு அழகில்ல, அது தேவ பிள்ளைகளுக்கு அழகில்ல. அப்படி நீ செய்யாத, செய்தா நீ உன் காணிக்கு கொண்டு போறதுக்கு முதல்ல அதை சரிப்படுத்திடப்பா. எதை ஆண்டவர? யாரு மூடன்னு சொன்னியோ, யாரு அது என்று சொன்னியோ, இதன் சொன்னியோ, அவன் போய் சொல்லி இந்த பாப்பா அது தெரியாம நான் சொல்லிட்டேன், இது நல்ல வார்த்தை இல்ல, தகுந்தது இல்ல, இதை விட்டுரு. நான் தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும், இயேசுக்கு நான் காணிக்க கொடுக்கணும், ஆண்டவருக்கு நான் காணிக்க கொடுக்கணும், கொடுக்கணும். அதுல பிரச்சனை அவர் அங்கீகரிக்கணும். அதனால என்னச்சு, போய் தேவனி சமூகத்துல அந்த நம்பர்கிட்ட சொல்லிடு. சிறு புள்ளியோ பெரு புள்ளியோ பெருமாளோ சின்னாலோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, நாம் தேவனோட பேச வேண்டும், தேவனுக்கு நாம் காணிக்க செலுத்த வேண்டும், தேவன் நம்மளை நம்மிடத்தில் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவனங்களை வழிநடத்த வேண்டும். அதுவே மிகப்பெரிய காரியம் பாரு. அதனால என்ன செய்யுங்க, நாம் சகோதரர் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. சில வேளைகளில் நாம் சகோதரரா என்று சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? நாம் சகோதரர் என்று சொல்லி அவன் சொன்னா சில வேளைகளில் நாம் எப்படி கேட்க வேண்டியதாக, நாம் சகோதரரா என்று சொல்லி கேட்க, அதையும் கேள்வி இதையும் கேள்வி, ரெண்டுமே கேள்விதான் வழங்குறதா? ஆகையினாலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதே மிக மேலான ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம், தேவன் விரும்புகிற ஒரு காரியம், தேவன் அதை அங்கீகரிக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. திரும்பிக் கொள்ளுங்கள், 1 ஜோவான் 2வது அதிகாரம். இங்கேதான் அநேக காரியங்கள் இருக்கு பாருங்க. 1 ஜோவான் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்கள். 1 ஜோவான் 2:9 வாசிங்கள்.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை.
அடுத்தையும் வாசிங்க.
தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னது என்று அறியாதிருக்கிறான்.
முதல் ஒளியிலே இருக்கிறேன் என்று நான் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலேயே நடக்கிறான். பாருங்க, நான் இருள நடக்காது. இன்னைக்கு நாம எல்லாம் என்ன தெரியாது, நாம பாவம் செய்தா தான் இருள நடக்கிறோம் சொல்லி யோசிக்கிறோம். பாவம் செய்தால், அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால், ஒரு விதத்துல ஏழை இலக்கியங்கள் கண்களை மூடினா நாம் என்ன நினைக்கிறோம், அது பாவம், அது பாவம் சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். வேதத்தின்படி அது சரி, ஆனா இங்க நாம் எல்லாம் என்ன சொல்றோம் தெரியுமா, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நடக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம், தேவனோடு நாம் உறவாடி கொண்டு இருக்கிறோம், தேவனோடு நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம், தேவன் அடிக்கடி எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். நல்லதே, நல்லது. ஆனாலுமோ ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். இதில் அடுத்த பிரச்சனை பாருங்க, நாம் சகோதரர்களே அன்பு கூர்ந்தால் தேவ வார்த்தையில நிலை கொண்டிருக்கிறோம், தேவ வசனத்தில் நிலை கொண்டு இருக்கிறோம், நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோம், தேவன் சொன்ன பிரகாரம் நடந்து வருகிறோம், எங்கள் வாழ்க்கை சரியான கோட்டிலே போய்கொண்டு இருக்கிறது. எவ்வளவு தெரியுமா, நாம் ஒளியிலே நடக்கிறோம். எங்கே ஆண்டவரே, உன் சகோதரனை நீ நேசிக்கிற பொழுது, சகோதரனை நான் நேசிக்கிற பொழுது, யோசேப் என்கிற தேவனுடைய மனுஷன் இருக்கான் பாருங்க, அவனை கடைசியில் அவனை குறித்த சாட்சி எப்படி தெரியுமா இருந்தது, அவன் கனிதரும் திராட்சி செடி என்று சொல்லி. யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்யாத ஒரு அநியாயம் கிடையாது, அப்படிப்பட்ட அநியாயம் நான் கண்டதும் கிடையாது. பாருங்க, அவனை தூக்கி போட்டு வித்து போட்டாங்க, தூக்கி கிடங்குகளை எல்லாம் போட்டு எடுத்தாங்க, எல்லாம் புது டிசைன்ஸ் பாருங்க, கிடங்குல தூக்கி போட்டு வித்தாச்சால. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களா திரும்பி வராங்க, ஆளும் தெரியாத அட்ரஸும் தெரியாம வந்து சேர்றாங்க எல்லாரும். அவன் நான் அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய போறது கிடையாது, ஏன் தெரியுமா, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை, அதனால நான் உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன், வா சாப்பாடு இந்த எடுத்துட்டு போ, வா என்னன்னாலும் கொண்டு போ, உங்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீங்க செய்ததெல்லாம் அநியாயம்ப்பா, நீங்க செய்ததெல்லாம் அக்கிரமம் ஐயா, எனக்கு தான் செய்தீங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் துன்பப்பட்டேன், நான் துயரப்பட்டேன், ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். அதனாலதான் அவனுக்கு சாட்சி கொடுக்கப்பட்டது எப்படி தெரியுமா, கனிதரும் திராட்சை செடி. வேதம் என்ன சொல்லுது, எங்களை கனி கொடு கனி கொடுன்னு சொல்லுது. அவன் அவனுக்கு பேரே கொடுத்து விட்டாரு பாருங்க. அப்படியானா நமக்கு என்ன இன்னைக்கு தேவை தெரியுமா, கனி தேவை. பாருங்க, நான் கடந்த நாட்கள் கனியை குறித்தும் பேசி இருக்கேன் இல்லையா, கனி தேவை. எவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு தேவை. என்ன, எப்படி, வெளிச்சத்துல நடங்கப்பா. அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, நீ உன் சகோதரனை நேசிப்பதனாலே நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமா. ஆகையினாலே நாம் சகோதரனை பகைத்து, ஒருவரோடு நாம் பேசாம, ஒருவரோடு நாம் கதைக்காம, நாம் நடந்து கொண்டு கர்த்தரனோடு பேசுகிறார், கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று சொல்லிச்சுனால் அது பொய்யாகி விடுமா. சரியா, அது உண்மை என்று சொன்னால் தேவ பிள்ளைகளோடு நாம் உறவாடாமல் தேவனோடு பேசுகிறார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அது சத்தியம் அல்ல, அது வேத வாக்கு கிடையாது, அது வேத வசனம் கிடையாது. ஆகையினால அநியாயம் செய்தாங்களோ அக்கிரமம் செய்தாங்களோ நீ அவனோட பேசு, கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருப்பார், கர்த்தர் நியாயம் செய்கிறவராய் இருப்பார். அவர் இறங்கி வருகிற ஒரு நாள் ஒன்று இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரியை குறித்து பேசுவதற்கும் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது இல்லையா, நான் கடந்த முறை சொன்னேன் பாருங்க, அது குறித்து கொஞ்சம் பேசினபடினால வருகை குறித்து பேசுவதற்கும் எனக்கு விருப்பம் பாருங்க. கர்த்தர் வருகிற பொழுது, தேவன் வருகிற பொழுது என்னெல்லாம் நடக்குமோ ஆண்டவா, என்னெல்லாம் நடக்குமோ நமக்கு தெரியாது, தெரியாது. உலகத்திலே நடக்கிறவர்களை பார்த்து பிரமித்துக் கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய உலகத்திலே நடக்க போறவர்களை பார்த்து நாம் பிரமிக்க வேண்டும். உலகத்திலே நடக்கிறவர்கள் இதோடு முடிந்துவிடும், ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறவர்கள் ஆயிரம் இருக்கிறது, அதை குறித்து நாம் யோசிப்பதில்லை. கர்த்தர் வருகிற பொழுது என்ன சொல்லுவார், உன்னையும் என்னையும் பார்த்து, உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார், உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, விசுவாசியே, சகோதரனே, உள்ளேவா, உள்ளேவா, தேவராட்சியத்தில் பிரவேசி என்று சொல்லுவாரா, சொல்லுவாரா? தெரியாதாண்டவரே, தெரியாதாண்டவரே. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான்,
இருளிலே இருக்கிறான். வாசிக்க தொடர்ந்து.
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை.
அவனிடத்தில் இடரல் ஒன்றும் கிடையாது. ஒளியிலே இருக்கிற மனுஷனுக்குள்ள இடரல் கிடையாது. பாரு, மற்றவர்கள் தடங்கி விழுவதற்கு, இடறி போவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இருக்காது. ஏன் தெரியுமா? நான் தேவனுடைய ஒளியிலேயே நான் நடக்கிறேன். பாருங்க இல்லையா, இல்லையா தேவன் பாருங்க. அடிக்கடி திரும்ப திரும்ப சில வார்த்தைகள் வருகிறதுனாலே அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் கர்த்தரோடு இணையணும். இந்த கடந்த நாட்கள் என்ன சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா? நாம் ஒரு விசை கர்த்தரோடு இணைஞ்சிடணும். அதான் முக்கிய நோக்கம். ஜெபம் பண்றது ஒன்று, தேவசமத்தில் விழுந்து கிடப்பது என்பது, 20 நாள், 50 நாள், 40 நாள் என்று உபாசம் பண்ணுகிறது இன்னும் உண்டு. ஆனா முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? தேவனோட இணைஞ்சிடணும். ஒரு மில்லிமீட்டர் கில்லிமீட்டர் ஏதோ தேவனுக்கு கிட்ட வந்துடும் பாருங்க. அது போதுமானது, அது போதுமானது. அதுக்கு இன்னும் வேணும்னா சாப்பிடாம இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் உங்களோட ஒரு படி நான் வந்துடும், சேர்ந்துடணும். வேதம் சொல்லுகிறது, நீ பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமாக்கு. ஆகையினால இன்னைக்கு நான் ஒளியின் மேல ஒளிய நடக்கணும் பாருங்க. ஒளியிலிருந்து ஒளிக்கு வாங்கப்பா, வசனத்திலிருந்து வசனத்துக்கு வாங்கப்பா, அந்த வசனத்திலிருந்து மாறுங்கப்பா, அந்த வசனத்திலிருந்து அடுத்த வசனத்துக்கு வாருங்கப்பா. நாம யாரும் சொல்ல முடியாது, இன்னைக்கு வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் கைப்பற்றி விட்டேன், எல்லாம் நடந்து விட்டேன். ஒரு முதிர்ந்த வயதுள்ள ஒரு ஊழியக்காரன், எனக்கு தெரியாது, அவர் இரவு நேரத்துல சிம்மினி லாம்புல இருந்து தன் வேதத்தை தட்டி கொண்டிருந்தாராம். தட்டி பார்த்து கொண்டிருந்தாராம். இந்த வேலைக்காரன் கேட்டான், என்னையா பாக்குறீங்கன்னு சொல்லி. என்ன இந்த இரவுல சிம்மினி லைட்ல வயசும் போயிட்டுது, கண்ணும் தெரியாத நேரத்துல என்ன பாக்குறீங்க, என்னையா பாக்குறீங்க? சொன்னாராம், இன்னும் ஏதாவது நான் கை கொள்ளாத வார்த்தைகள் இருக்குதா, இன்னும் ஏதாவது வசனம் நான் கை கொள்ளாமல் இருக்குதான்னு சொல்லி தட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம். இல்லையா, அருமையான வார்த்தைகள், அருமையான நடைமுறைகள், அருமையான ஒழுங்குமுறைகள் இல்லையா? இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் வேதம் என்று நினைத்திட்டு இருக்கிறோம். நமக்கு தெரிந்த வசனத்தோட வேதம் சரி, மிச்சம் எல்லாம் ஒன்றும் இல்லை, மிச்சம் எல்லாம் தெரியவும் தேவையில்லை இல்லையா? நாம் அனுதினமும் வேதத்தை தட்டி பாருங்கப்பா, தட்டி பாருங்க. கடந்த நாட்கள் என்ன பண்ணி சொன்னேன், நிறைய நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் சொல்லி. உபவாசத்திலே அநேகர் மனத்தியால கணக்கில இருந்து பைபிளும் வாசித்தீங்க, அது என்னுடைய நோக்கத்தில் ஒன்றாக இருந்தது. வேத வசனங்கள் வாசித்து ஜெபம் பண்ணுகிற பொழுதுதான் கர்த்தர் எங்களோடு பேச முடியும் பாருங்க. ஆகவே அநேகர் நீங்கள் வேதம் வாசித்தீர்கள், நல்லது, ஆண்டவருக்கு. அதை விட ஆச்சரியம் என்ன, நீங்க அநேகர் வந்து பங்கு பெற்றுனீங்க, அநேகர் வந்தீங்க. 7 நாள் வராவிட்டாலும் அப்பப்போ அப்பப்போ வந்து ஜெபம் பண்ணி போட்டு, அது பெரிய ஒரு சாதனை பாருங்க. இந்த தேசத்துல இல்லையா, இலங்கை இந்தியாவில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நினைச்ச நேரம் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு வரலாம் பாருங்க. ஐயா அண்ணா போயிட்டு வரேன், கொஞ்ச நாள் 2 நாள் தாங்கன்னா அங்கே ஏதாவது தந்துட்டு போயிடறேன். இந்த நேரத்தில் 2 நாள் தாங்கன்னு சொன்னா 3ஆம் நாள் அங்கேயும் இல்லைன்றான். அதனால நீங்க எல்லாம் வந்து போனீங்க, ரொம்ப சந்தோஷமான காரியம் இல்லையா? ஹாலலூயா. ஆகையினால நாம் ஒளியிலே நடக்கிற மனுஷனுக்குள்ள என்ன இருக்காது, இடரல் ஒன்றும் இருக்காது. என் நிமித்தம் மற்றவர்கள் இடறி போக மாட்டார்கள், என் நிமித்தம் மற்றவர்கள் விழுந்து போக மாட்டார்கள், என் நிமித்தம் மற்றவர்கள் தடம் பொருள மாட்டார்கள். என் நிமித்தம் நான் வெளிச்சத்தில் வாழ்கிற ஆண்டவரே, நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நாம் சகோதரர், நாம் சகோதரர். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, ஒளியிலே இருக்கிறேன்,
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னது என்று அறியாது இருக்கிறான்.
நமக்கு நாம் போகிற இடம் இன்னது என்று தெரியணும் பாருங்க. நாம் போற வர்ற இடம் எங்க என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும் பாருங்க. நமக்கே சில பேர் தெரியாமல் போகக்கூடாது. சில பேர் சில பிரச்சனைகளை சிக்கி கொண்டு அங்கால பார்த்தா ஒன்றும் தெரியாது அப்படியே நின்றாங்க, ஒன்றுமே தெரியல, போகணும், அடிச்சு நுழங்கி கொண்டு போகணும்னு சொல்லி போய்கொண்டே இருப்பார்கள் இல்லையா? வணக்கம். சில அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கு அவங்களுக்கு இல்லையா? எனக்கு இருக்குது. எனக்கு வந்து இந்த ஆஃப் கேபின் பண்றதுக்கு விருப்பம் இருக்காது எப்போ. அதாவது ஒரு என்னுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா, என்னுடைய விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், இது இது ஒரு ஒரு விதமான பலவீனம் என்ன தெரியுமா? அதாவது என்னட்ட பதில் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒன்று இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியாது என்ன குறிச்சு, என்ன குறிச்சு எனக்கு தெரிஞ்சபடினாலும் சொல்றேன்னா, அதாவது என்னிடத்துல பதில் இல்லை என்று சொல்ற அளவுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னா, எவர் வந்தாலும் ஏதாவது ஒரு பதிலை வைத்திருக்கணும் அப்படி ஒரு ஒரு நிலைவுள்ளவன், அது நல்லதென்று சொல்லி நான் கருதில்லை. எப்பாவது எதுக்கு வந்தாலும் என்னட்டு ஒரு பதில் இருக்கும் எப்பவும், அப்படித்தான் அப்படித்தான். அதை விட அவர்கள் கொடுக்கிற பதிலுக்கு மேலாலும் என் பதில் இருக்கணும். அப்படி ஒரு கருத்து கொள்ற ஒரு மனுஷன் தான். அதனால உங்களுக்கு என்ன குறித்து தெரியாது அடிக்கடி சொல்றேன்னா இல்லையா, என்னை பார்த்து எல்லாரும் பிரதர் என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்ன குறித்து எனக்கு தான் தெரியும் பாருங்க, உங்களை குறித்து உங்களுக்கு தான் தெரியும் பாருங்க, விளங்குறதா? இங்க என்ன சொல்லப்படுது, தேவ ஒளியிலே நடக்கிற மனிதனுக்குள்ளே இடர்ல ஒன்றுமே இருக்காது பாருங்க. மற்றவன் இடறி போறதுக்கு சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. வெளிச்சத்திலே நடு யோவான் ஸ்தானத்தை குறித்து வேதம் என்ன சொல்ல, அவனோட வெளிச்சத்திலே அநேகர் வந்து உலாவ விரும்பினாங்கப்பா, வெளிச்சத்துல நடக்க விரும்பினாங்க ஐயா. அவனுடைய வெளிச்சத்துல அவன் தீர்க்க தரிசி, அவன் பிரசங்கிச்ச பிரசங்கம் எல்லாம் படு பிரசங்கம். அந்த வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு நின்றாங்க நாலு பேர் பாருங்க. யோவான் தீர்க்க தரிசி பிரசங்கிச்ச பிரசங்கம் எல்லாம் இந்த சாஃப்ட் கிடையாது, அன்பாயிருங்க ஆசீர்வாதம் ஆகிருங்க கனி கொடுங்க எல்லாம் கிடையாது. அவன் அவன் கடிஞ்சு கடிஞ்சு பிரசங்கிப்பான், உடைச்சு உடைச்சு பிரசங்கிப்பான். ஆண்டோரா இயேசு கிறிஸ்து வேத பார்க்க பரிசுட்டு மோத்தை கிழிச்சார்ன்ற மாதிரி இவனும் வந்து சடக்கு புடக்கு சடக்கு புடக்கு சடக்கு புடக்கு, யார் எவரன்னு பார்க்க மாட்டான். இந்தா நீ தான், நீ போ, நீ தறி வர மாட்டா, தள்ளி போன்னு சொல்லி என்று சொல்லி ஒட்டே சணல் புலனான பிரசங்க நடக்கும் பாருங்க. யாரு அந்த வெளிச்சத்திலேயே அநேக தங்க விரும்பினாங்க பாருங்க. அப்ப உன் வெளிச்சம் எப்படி இருக்கப்பா, என் வெளிச்சம் எப்படி இருக்கிறது, என் வெளிச்சம் எப்படி இருக்கு இந்த பாருங்க. எனக்கு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா, என் உள்ளத்துல எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் நினைக்கிறது என்ன, நம்மகிட்ட எல்லா எப்பொழுதும் எங்கிட்ட பதில் இருக்கணும்னு சொல்லி நினைத்து கொண்டு நாம் நடந்து கொள்வது. எப்பொழுதும் உன்னிடத்துல இனத்திலையும் பதில் இருக்காது, சில பதில்கள் அங்கதான் இருந்துட்டு இருக்கு, அவர் தான் வைத்துக் கொண்டிருப்பார். ஏத்த காலத்துல அந்த பதில் வரும், அது வரைக்கும் பேசாம இருக்கணும் பாருங்க, பேசாம இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு காரியம், நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வழி தெரியாத நேரத்துல பதில் இல்லாத நேரத்துல பேசாம கத்தரடி சமூகத்தில் இருங்கப்பா, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு காரியம். பதில தேடாதீங்க, பதில் கொடுக்க நாடாதீங்க, பேசாம அமர்ந்துருங்க, பேசாம ஜெபம் பண்ணுங்க, பதில் இல்லாட்டி இல்லைன்னுட்டே இருங்க, தண்டவாட்டுக்கு பதில் வரும், அது வந்து சேரும் பாருங்க. ஏன் தெரியுமா, நாம் சகோதரர். இதை குறித்து என்ன அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம், எனக்கு டக்குன்னு ரெண்டு வசனம் வாசிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒன்று ஜோவான் 3:14-15 வாசிங்கள், 3:14-15 சீக்கிரம் வாசிங்க.
நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
பாருங்க இந்த வசனம் எல்லாம் எல்லாரும் நாம் வாசிக்கிறோம் தானே, நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம் தானே, நம்ம எல்லாரும் வேதம் வாசிக்கிறாங்க தானே, இந்த வசனம் எல்லாம் வாசிக்கிறாங்க தானே இல்லையா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
நாங்க சகோதரத்தில் அன்பு கூறுகிறதின் காரண நிமித்தமே நாம் மரணத்திலிருந்து நீங்கி நித்திய மரணத்திலிருந்து நீங்கி நித்திய ஜீவனுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். விளங்குறதா, நாம் என்ன செய்கிறோம், மற்றவர்களை அன்பு கூறுகிறபடினால். இந்த பாருங்க உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும் எங்களை போல மற்றவங்களை அன்பு கூற மாட்டாங்கன்றது, நல்ல நண்பர்கள் இருக்கிற நண்பத்துவம் அது வந்து வேற, எங்களுக்குள்ள இல்லாத நண்பர்கள் வெளியில் இருக்கிறார்கள். ஆனா பிறரர் மற்றவர்கள் இப்ப சபையில் இருக்கிறவர்கள் மீது அன்பு கூறுகிற அந்த எல்லை அவங்ககிட்ட நான் கண்டது கிடையாது, ஆனா நண்பத்துவம் கண்டிருக்கிறேன். நல்ல நண்பத்துவர்கள் இருக்கிறார்கள், நண்பனுக்கு அவன் எதுவும் செய்வேன் கடந்து செல்வர்களே நான் பார்த்திருக்கிறேன் இல்லையா. ஆனால் மற்ற குடும்பம் மற்ற காரியங்கள் மற்ற நபர்களுக்கு இல்ல, அவர்களை அன்பு கூர்ந்து நடத்த அந்த எல்லை அவங்கிட்ட இல்ல, அதை நான் கண்டுகொண்ட காரியம், அதனால நான் சொல்றேன். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சகோதரர்களை அன்பு கூறுகிறபடினாலே நித்திய மரணத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டாய். எங்க கொண்டு போய் விடப்பட்டிருக்க, நித்திய ஜீவனுக்குள்ள நீ கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறாய். என்ன ஆச்சரியம் ஐயா, என்ன காரியம் ஐயா இது இல்லையா. ஆனா நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, நமக்கு தேவையான வார்த்தைகளை எடுத்து விட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தள்ளிவிடுகிறோம் தள்ளிவிடுகிறோம். இவைகளை நாம் வாசிப்பதில்லை, இவைகளை நாம் எடுத்து யூஸ் பண்ணிக் கொள்றதில்லை, இதை குறித்து நாம பிரயோஜனம் இதை குறித்து நாம விவரிப்பதும் இல்லை இல்லையா. ஏதோ காரியத்தை நமக்கு தெரிந்த வசனங்களை வைத்து நாம் வாசித்து விடுகிறோம், நல்லது. ஆனால் வேதத்தில் எல்லா வசனங்களையும் எடுத்து வைத்து கோத்து எடுத்து சேர்த்து குழைச்சி சாப்பிட்டா தான் சரியான ஒரு பதில் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க.
சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற இவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான்.
மனுஷ கொலைபாதகன், கொலகார என்று சொல்லி சொல்றதுதான் மனுஷ கொலைபாதகன் என்று இருக்கு. அதாவது சகோதரர்களை அன்பு கூறாததுக்கு நிமித்தமாக மற்றவர்களை அன்பு கூறாதுன்னு சொன்னா கொலகாரன் என்று சொல்லி பேரான். ஆண்டவருக்கு சோதனை இருக்கிற எல்லாரும் மீது நான் அன்பு கூறேன்னு சொல்லி நான் நம்புறேன். கத்தருக்குல்ல நான் ஒருத்தரையும் தள்ளிவிட்டு ஒருத்தரையும் அன்பு கூறாம அப்படி இருந்து என்னுடைய மனதிலே இல்லையா, அப்படி இல்லையா? அப்படி இருந்தா நான் யார் தெரியுமா? மனுஷ கொலை பாதகன். விளங்க, இங்க இருக்கிற ஒருத்தர் நான் அன்பு கூறலைன்னு சொல்லிச்சுன்னா நான் மனுஷ கொலை பாதகன். ஆனா நாங்க சபை கொலைகாரன் எங்க தேடுது தெரியுமா? ஆச்சரியம் இல்லையா? சபை கொலைகாரன் உலகத்துல தேடுது, வெளியில தேடுது. கொலகாரன் கொலகாரன் கொலகாரன். ஒரு கொலகாரன் சேச்சிக்க வந்துட்டு அவனை பார்த்து கொலகாரனாக ஒரு பார்வையே மாறி இருப்பாருங்க. நம்முடைய பார்வையெல்லாம் நம்முடைய டேர்ன் பண்ணி நிக்கிற கொலகாரனா. இந்த கதையெல்லாம் புசுக்கு புசுக்கிட்டு வந்துருப்பாருங்க காதுக்கு. அவர் கொலகாரனா, கொலை செய்துட்டு வந்தவரான். அதை விட்டு யாராவது ஜெயிலுக்கு இருந்துட்டு இவர் ஜெயிலுக்கு இருந்துட்டு வந்தவரான் எல்லாம் வந்துரும்பாருங்க. ஆனா சபை கொலகாரனை வெளியே தேடுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உள்ளுக்கு இருக்கிறாங்களே அவங்களே என்ன செய்யறது, அவங்களே என்ன செய்யறது? இப்ப நான் உங்களை நேசிக்கல, உங்களை அன்பு கூறலன்னு சொல்லிச்சுன்னா நான் யார் தெரியுமா? கொலகாரப்பா. ஆனா உங்களோட கண்ணுக்கு இப்ப இப்ப என்ன இப்படி பாத்தீங்கன்னு உங்களுக்கு நான் கொலகாரனா தெரிய மாட்டேன். நல்ல மனுஷன், அது 7 நாள் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா? இப்ப ஒரு நல்ல மனுஷன் இருந்து ரொம்ப மனுஷன் நல்ல மனுஷனுக்கு போயிட்டோம். ஏன் தெரியுமா? 7 நாள் உபவாசம் இருந்துட்டோம் பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கொலகாரன். இவர் யாரு தெரியுமா? இவர் கொலகாரன். அங்க இருக்கிற சனத்துக்கு தெரியாது, கண்ணே அடைபட்டு போயிட்டு பாருங்க. ஏன் நேசிக்கிறது இல்ல, மற்றவர்களை நேசிக்கிறது இல்ல. ஊழியக்காரனுக்கு இருக்கிற பெரிய சஞ்சலமான வேலை என்ன தெரியுமா? எவன் வந்தாலும் ஜெபம் பண்ணணும், எவன் வந்தாலும் ஆசீர்வதிக்கணும். வழியே கிடையாது. விளங்குறதா? விளங்குறதா? ஆகையினால வேத என்ன கொலகாரன்? எங்க கொலகாரன்? வெளியில ஆண்ட இல்ல, சபையில இருக்குதே. அதை குறித்து என்ன சொல்ல போறா இனி? ஏ என்ன ஆண்டவர் என்ன எப்படி சொல்ற? சில பேருக்கு சபையின் பக்தி வரியாக்கி இருக்கிறது எப்படி தெரியுமா? எங்கட சபை எனக்கும் இருக்குது தான் பாருங்க. அது இருக்கணும், அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அதுக்கு ஒரு எல்லையை விட்டு விடும். என்ன தெரியுமா? எங்கட சபையில ஒன்று எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் சரியானவர்கள் இவர்கள். ஒருவர் பாட்டு படித்தார், இந்த போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இந்த போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சபையை ஒருத்தர் பாடிவிடுறது இல்லையா? அவ என்ன எல்லாம் ரம்யம், எல்லாம் நல்லவர்கள். ஒருத்தர் சில பேருக்கு சபையை குறித்து இந்த அநேக போதகர் மாருக்கு இது இருக்கிறது. நான் குற்றமா சொல்லல, பாஸ்டர் மாதிரி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தங்க சபையை குறித்து யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க துள்ளிடுவாங்க இல்லையா? என்ன சொல்லிச்சுன்னா அவங்க அவங்க படுற கஷ்டத்தின் நிமித்தம் அப்படி துள்ளுறாங்க இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கொலகாரங்களை வெளியே தேடாத, உள்ளுக்கு தேடிப்படி. உடனே வெளியில இருக்கிற கொலகாரனுக்கு நியாய திருப்பி செய்வேன் இல்லையா? கொலகாரன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டிக்கு நரகத்துக்கு போயிடுவான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் என்ன செய்வார்? நரகத்துக்கு. ஆனா இன்றைக்கு ஆச்சரியம் என்ன தெரியும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவரும் நரகத்தின் வாசல தேடிட்டு நிக்கிறான் இல்லையா? என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர், ஆண்டவரே அவரை நேசிக்க முடியாது, இவங்களை நேசிக்க முடியாது. கஷ்டம், அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி கடிச்சிட்டாங்க, இப்படி இல்ல. கஷ்டம் ஆண்டவரே. கிறிஸ்தவம் என்பது அன்பிலையும் மன்னிப்பிலையும் தான் இருக்குது. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன். அன்பு என்ன? கிறிஸ்தவம் என்பது படிப்பிலையும் பட்டத்திலையும் இல்லை, அது மன்னிப்பிலையும் அன்பிலையும் தான் இருக்கே ஒழிய வேற ஒன்றிலையும் கிடையாது. இந்த சபைக்கு வாருங்க, எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க, வர்ற எவரையாவது நாங்க சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, நீங்க 2 கிலோ வரையில நீங்க வரக்கூடாது சொல்ல முடியுமா? இல்ல. அவங்களை அணைக்க வேண்டியது சபையினுடைய பொறுப்பு பாருங்க. அவங்களை தூக்கி தேவ சமூகத்தில் நிறுத்த வேண்டியது தேவ பிள்ளையுடைய பொறுப்பு பாருங்க. ஆண்டவரே இவங்களை திரும்பவும் அந்த நிலைமைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி புலம்ப வேண்டியது தேவ சபையுடைய பொறுப்பு பாருங்க. அதை விட்டு விட்டு கச்சா முச்சா பண்ணிட்டு இருந்தா நாம என்னதுக்கு ஒப்பாக இருக்கோம் தெரியுமா? மனுஷ கொலை பாதகன், கொலை பாதகன். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் எடுத்து பாவிக்காத வார்த்தைகள். பாவிக்க மாட்டார்கள், பரிசுத்தவான்கள் இல்லையா நாங்கள், அதனால பாவிக்க மாட்டோம். கொலைவாதகன் என்ன? கொலைவாதகன் யார்? கொலை என்ன வார்த்தை இது? நல்ல, நாங்கள் பரிசுத்தவான்கள் இல்லையா? ஹல்லேலூயா. இப்படியே பல வார்த்தைகள் இருக்கு பாருங்க, பார்த்துட்டு போகலாம். டைம் போயிட்டு பாருங்க இல்லையா? போதகர் இல்லாவிட்டாலும் அவர் இல்லாத இடத்துலயும் அதனுடைய டைம் எல்லாம் சரியா கீப்பப் பண்ணணும், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது தப்பாகிவிடும் இல்லையா? ஆகையினால தேவனுடைய சமூகத்தில் நாம் எழுந்திருப்போம். தயவு செய்து இந்த வார்த்தையை உங்களுடைய உள்ளத்துல வைத்திருங்க. நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து சென்று நாம் அங்கே கடந்து சென்று சீக்கிரத்தில் நாம் கடந்து விடலாம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவராய் இருக்கிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே லாபி கண்டு இருக்கிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையான கரத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரிய தேவனாய் இருக்கிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா ஆண்டவரே. ஆபிரகாமை போல ஆண்டவரே, நாம் சகோதரர், நாம் சகோதரர், நாம் சகோதரர். ஐயா, நான் கொலைவாதகனாய் நிக்க கூடாது, இருளிலே வாழுகிறவனாய் நீ நிக்க கூடாது ஆண்டவரே. நான் நிக்க கூடாதப்பா, உம்முடைய சமூகத்திலே நரகத்துக்கு முன்பதாக நான் நிக்க கூடாது ஆண்டவரே. நிக்க கூடாது ஐயா, உம்முடைய பாதத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நாங்க நிக்க கூடாது ஆண்டவரே, நாங்க நிக்க கூடாது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க நிக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் ஒருவர் அன்பு கூறாமல் கத்தாவே, நீர் வருகிற நாட்களில் மரணத்துக்குள்ளே நாம் நடந்து போய்விடக் கூடாது, நித்திய மரணத்துக்குள்ளே நாம போய்விடக் கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எல்லாரையும் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எல்லாரிலையும் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, ஒப்படைக்கிறோம் ஐயா, ஒப்படைக்கிறோம், ஒப்படைக்கிறோம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா.